الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தினர், அவர்களை பின்பற்றியவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து இந்த உலகத்தில் சிறிது காலம் வாழ வைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு வந்த நாங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வினாடியிலும் இந்த உலகத்தை விட்டு மெதுமெதுவாக நகர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு பிரியாவிடை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு வேண்டுமானால் புதிதாக தெரியலாம். நாம் புதிதாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய காட்சிகள், இங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள், அம்சங்கள் எல்லாம் நமக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு நாம் புதியவர்கள் அல்ல. எங்களை போன்ற அல்லது எங்களை விடவும் சிறந்த புத்திசாலிகளாக இருந்த, சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த, அழகாக இருந்த, உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களாக இருந்த எத்தனையோ கோடான கோடி மனிதர்களை இந்த வானமும் பூமியும் கண்டிருக்கிறது. நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த வழியில் நம்மை விட சிறந்த பலசாலிகள், ஆரோக்கியமானவர்கள், அழகானவர்கள் பலர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய வழியில் அவர்களை துயர்ந்து நாமும் நகர்ந்து நகர்ந்து நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வினாடியிலும் நம்முடைய கால்களை முன்னால் வைத்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்கே செல்கிறோம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், மஹ்ஷரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கிடையிலே அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா பெரும் பெரும் செல்வங்களை தந்திருக்கிறான். சிலருக்கு காணி பூமிகளை தந்திருக்கிறான், சிலருக்கு பணத்தை தந்திருக்கிறான், சிலருக்கு செல்வாக்கை தந்திருக்கிறான், இன்னும் சிலருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறான். இப்படி எத்தனையோ ஞாபத்துக்களை நாம் உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தரப்பட்டிருக்கிற ஞாபத்துக்களில் எல்லாம் மிக பெருமதியான ஒரு ஞாபக, மிக பெருமதியான ஒரு செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை தான். வாழ்க்கை வாழ்க்கை என்று சொல்கிறோம். இந்த வாழ்க்கை என்றால் என்ன? ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனே, மனிதன் என்றால் உனக்கு யார் என்று தெரியுமா? மனிதன் என்றால் ஃபஇன்னமா ஹுவ அய்யாமுன் மஅதூதத்துன். மனிதன் என்பவன், இந்த உடம்புக்கு மனிதன் என்று பெயர் அல்ல. உன்னுடைய உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் உனக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த நாட்களுக்கு தான் மனிதன் என்று பெயர். உன்னுடைய நாட்கள் உன்னை விட்டும் கடந்து செல்கின்றன என்றால் உன்னில் ஒரு பகுதி உன்னை விட்டும் பிரிந்து செல்கிறது என்று அர்த்தம். வாழ்க்கை என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்துக்கு பெயராக இருக்கிறது. நமக்கு தரப்பட்டிருக்கிற நேரம்தான் அதை வாழ்க்கை என்று நாம் சொல்கிறோம். அந்த நேரம் போய்கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அதற்கு அர்த்தமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே,
சலஃபு ஸாலிஹீன்கள், நபிமார்கள், அதற்கு பின்னால வந்த நல்லடியார்கள், இவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் படித்து பாருங்கள். இவர்கள் தம்மிடத்தில் இருந்த மிக பெருமதி வாய்ந்த சொத்தை செலவழிப்பதில் கஞ்சத்தனம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தம்மிடத்தில் இருந்த மிக பெரும் சொத்தை செலவழிப்பதில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கஞ்சத்தனம் என்றால் நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம், அது கூடாத கஞ்சத்தனம் அல்ல, அது செய்ய வேண்டிய கஞ்சத்தனம். நாம் பணத்திலே கஞ்சத்தனம் செய்கிறோம், கூடாத கஞ்சத்தனம். பணம் இருக்கிறது, செலவழிக்கும் பொழுது குறைந்து கொண்டு போகிறது என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். செலவழிக்காமல் அதை வைத்துக் கொள்ளலாமா என்று யோசிக்கிறோம், அதை சேகரித்து வைக்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ வகையிலே நாம் பணத்தை பதுக்கி வைத்துக் கொள்கிறோம். ஆனால் அவர்கள் தம்மிடத்தில் இருந்த மிக பெரும் ஒரு சொத்தை செலவழிப்பதில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது உண்மையில் கஞ்சத்தனம் செய்யப்பட வேண்டிய சொத்தாக இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய நேரம். பணத்தை தாராளமாக செலவழித்தார்கள். பணத்தை செலவழிப்பதில் அவர்களுக்கு கவலை வரவில்லை, ஆனால் நேரத்தை செலவழிப்பதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்திருக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக யாருக்கும் அவர்கள் தங்களுடைய நேரத்தை கொடுக்கவில்லை. ஹசனுல் பஸரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லகத் அத்ரக்து அக்வாமன், சஹாபாக்களை பற்றி சொல்கிறார்கள், நான் ஒரு கூட்டத்தை சந்தித்தேன், நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லகத் கானு அஷத்த மின்கும் ஹிர்ஸன அலல் வக்தி, லகத் கானு அஷத்த ஹிர்ஸன அலல் வக்தி மின்கும் அலத் தனானீரி வத்தராஹிம், நீங்கள் பணத்திலே ஆசைப்படுவதை விடவும் மிக கடுமையாக அவர்கள் அவர்களுடைய நேரத்திலே ஆசை வைத்தவர்களாக இருந்தார்கள். அதை செலவழிப்பதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையில் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த சொத்து, இந்த செல்வத்துடைய பெருமதியை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அவர்களைப் போல நாமும் நேரத்தை செலவழிப்பதில் கஞ்சத்தனம் செய்பவர்களாக இருப்போம். ஏதோ நாம் அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் நம்மை விட்டும் சர்வசாதாரணமாக நம்முடைய நேரங்கள் பயனில்லாமல், பிரயோசனம் இல்லாமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. சலஃபு ஸாலிஹீன்களில் ஒரு மனிதருடைய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு நாள் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். பின்னால இருந்து யாரோ ஒருவர் அவர்களை அழைத்தார், கொஞ்சம் நில்லுங்கள், உங்களுடன் பேச வேண்டும். திரும்பி பார்த்தார், தனக்கு தெரிந்த ஒரு நபர் நிற்கிறார். ஆனால் அவருடன் பேசினால் தன்னுடைய நேரம் வீண் போய்விடும். அப்படியான ஒரு மனிதர். சமூகத்தில் சிலர் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கிடையாது, தங்களுடைய நேரத்தை பற்றிய அருமை கிடையாது, எப்பொழுதும் எனக்கு யாராவது கிடைப்பார்களா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். யாராவது கிடைத்து விட்டால் போதும், அவர்களை உட்கார வைத்து நிற்க வைத்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். பயனில்லாத பேச்சுக்களாக இருக்கும், அவர்களுடைய நேரத்தை கடத்தி விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்படிப்பட்ட ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். இவருடன் அழைக்கிறார், பேச வேண்டும், பேசினால் என்னுடைய நேரம் வீணாகிவிடும் என்ற அந்த ஆத்திரத்தின் காரணத்தினால் அவர்களை மிகைத்து அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், லா அஸ்தீ, உங்களுடன் பேச முடியாது, எனக்கு இங்கே நிற்க முடியாது என்று சொன்னார். அந்த மனிதர் கேட்கிறார், ஏன் அப்படி சொல்கிறீர்கள், கொஞ்சம் நில்லுங்களேன், நீண்ட நாட்களுக்கு பின்னால் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கலாமே. அவர்கள் சொன்ன பதிலை கேளுங்கள். அவர்கள் சொன்னார், அவர்கள் சொன்னார்கள், இன் அரத்த அன் அகிப லக ஃஅவ்கிப ஷம்ஸ், நான் இங்கு நின்று உங்களுடன் பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்து தாருங்கள், நீங்கள் அதை செய்தால் நான் நிற்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? ஃஅவ்கிப ஷம்ஸ், சூரியனை கொஞ்சம் நிறுத்தி தாருங்கள். சூரியனின் செல்ல செல்லதான் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன, நம்முடைய காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நான் இங்கு நின்று உங்களுடன் பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கொஞ்சம் சூரியனை நிறுத்துங்கள், நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி உங்களால் சூரியனை நிறுத்த முடியாது என்றிருந்தால் எனக்கு என்னுடைய நடையையும் நிறுத்த முடியாது, நான் போய் வருகிறேன் என்று சொல்லி போய்விடுகிறார். இவர்கள்தான் வாழ்க்கையின் நேரத்தின் பெருமதியை அறிந்து கொண்டவர்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே யார் தன்னை மதிக்கிறார்களோ, யார் உலகத்திலே தன்னை உயர்ந்தவர்களாக மதிப்புக்குரியவர்களாக கருதுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் மதிக்கிறார்கள், அதை உயர்ந்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள். சாதாரணமாக யாருக்கும் அந்த நேரத்தை அவர்கள் கொடுத்து விட மாட்டார்கள். உலகத்திலே ஒரு நாட்டுடைய தலைவர் இருக்கிறார், அவர் தனக்கு ஒரு மரியாதை இருப்பதாக எண்ணுகிறார், பிறகு அவர் தன்னுடைய நேரத்தையும் மதிக்கிறார். சில வேளை ஒரு நாள் பூராவும் அவர் எந்த வேலையும் இல்லாமல் இருப்பார். வேலை இல்லை என்பதற்காக அவர் வெளியே வந்து மைதானத்திலே உட்கார்ந்து கொண்டு மக்களுடன் கதைத்துக் கொண்டிருக்க மாட்டார். எந்த நாட்டிலிருந்து எந்த பிரஜை தேடி அவரை சந்திப்பதற்கு வந்தாலும் உங்களுக்கு என்னால் 15 நிமிடங்கள் தான் தரலாம், அரை மணி நேரம் தான் தரலாம், மேலதிகமாக தர முடியாது. ஏன்? அவர்கள் தனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதாக நினைக்கிறார்கள், அதனால் தங்களுடைய நேரத்தையும் மதிக்கிறார்கள். யார் உலகத்தில் தன்னை மதிப்பதில்லையோ, தன்னை யார் அற்பர்களாக நினைக்கிறார்களோ, நான் லாயக்கில்லாதவன், நான் தகுதியற்றவன், நான் பெருமதி இல்லாதவன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் அற்பமாக நினைக்கிறார்கள். யாருக்கும் கொடுத்து விடுவார்கள், என்னுடைய நேரம் இருக்கிறது, யாரும் வரலாம். சில வேளைகளில் புத்தி குறைந்தவர்கள் கூட எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள், இவர்கள் நின்று அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். எதையாவது சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதையாவது நீங்கள் பேசுங்கள், நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதையாவது செய்து கொண்டிருங்கள், நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அற்பமானவர்கள் சிலர் நகைச்சுவையான அம்சங்களை சொல்லிக்கொண்டும் காட்டிக்கொண்டும் இருப்பார்கள், அதை கூட பார்த்து கொண்டிருப்பார். ஏன்? அவர் தனக்கென்று ஒரு மதிப்பை வைக்கவில்லை, அதனால் அவர் அவருடைய நேரத்தையும் மதிப்பதில்லை. நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் உலமாக்களுடைய பெயர்களை கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக நாங்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று துவா செய்கிறோம். அவர்களை இன்று வரைக்கும் நாம் மட்டுமல்ல உலகம் எல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இமாம்கள் என்றும் ஃபுகஹாக்கள் என்றும் உலமாக்கள் என்றும் உலகமே அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறது என்றால் எதற்காக? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1200 வருஷங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள். அவர்களுடைய பெயர் இன்று சொல்லப்பட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்கிறோம். உம்மத்தை அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. உலகத்திலே யாரெல்லாம் பேனாவையையும் கொப்பியையும் தூக்கி தீனுடைய அறிவை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாக மாட்டாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை இந்த உம்மத்துக்கு கொடுத்து சென்றவர்கள். அவர்களுடைய பெயரை கேட்டதும் நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், துஆ செய்கிறோம் என்றால் எதற்காக? அவர்கள் பெரும் செல்வந்தராக இருந்தார்கள் என்பதற்காகவா, அல்லது அவர்கள் அரசராக இருந்தார்கள் என்பதற்காகவா, அல்லது வேறு எதையாவது உலகத்திலே வித்தியாசமாக அபூர்வமான சொத்துக்களை வைத்திருந்தார்கள் என்பதற்காகவா? இல்லை. வாழ்க்கையை படித்து பாருங்கள், வாழ்நாள் பூராவும் அவர்கள் நோயாளியாக இருந்தவர்கள். வாழ்நாள் பூராவும் நோயாளியாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாசூர் என்ற அந்த வியாதி ஏற்பட்டிருந்தது. மூலம் என்று சொல்கிறோம், பின்துவாரத்தினால் எப்பொழுதும் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும் இந்த நோய் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு அந்த நோய் கடினமாக இருந்தது என்றால், சில வேளைகளில் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருப்பார்கள், அல்லது ஹதீஸ்களை எழுதி கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற ஆசனத்துக்கு கீழால் ஒரு கோப்பை, ஒரு பெரிய கோப்பை வைக்கப்பட்டிருக்கும், படிக்கம் வைக்கப்பட்டிருக்கும். அது எதற்காக என்றால் வெளியிலே வரக்கூடிய இரத்தங்கள் ஒன்று சேரட்டும் என்பதற்காக. எப்படிப்பட்ட கடினமான நோயிலே இருந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. அவர்களை எல்லாம் நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்றால் எதற்காக? வாழ்நாளை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சமூகத்துக்கு எதையாவது செய்துவிட்டு போகணும் என்று அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த. நான் நோயாளியாகிவிட்டேன், எனக்கு பயங்கரமான நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு வழி இல்லை, எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் ஒரு பக்கத்திலே ஒதுங்கி ஒரு மூலையிலே கட்டிலே படுத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் அவர்களுடைய சரித்திரம் அன்றோடு முடிந்திருக்கும். இன்று நாம் அவர்களை இமாமுனா ஷாஃபி என்று சொல்லி இருக்க மாட்டோம். அவர்களுடைய பெயர்கள் இந்த கிதாபுகளில் எல்லாம் வந்திருக்க முடியாது. அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படாத நாள் இல்லை, சொல்லப்படாத நாடு இல்லை. எல்லா இடங்களிலும் அவர்களுடைய பெயர் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் சில தியாகங்களை வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்கள். அபு ஜாஃபர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1200 வருஷங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள். உலகத்திலே தஃப்ஸீருடைய கலையிலே கால் வைத்த அத்தனை பேர்களும் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த தஃப்ஸீருடைய வித்தையே புதைத்தவர்கள். அதுதான் பிற்காலத்தில் மரமாக வளர்ந்து இன்று பலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர்கள் திருமணம் கூட முடிக்கவில்லை, மௌத்தாகிறார்கள். 84 வயசிலே திருமணம் முடிக்கவும் இல்லை, எந்த குழந்தைகளையும் விட்டு செல்லவும் இல்லை. விட்டு சென்றது அவர்களுடைய கிதாபுகளை தான் குழந்தைகளாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் இன்று வரைக்கும் உம்மத்துக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது, உம்மத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் சரியாக தங்களுடைய நேரத்தை பயன்படுத்தியவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் சில கட்டங்களில் பணத்தை கொடுத்து கூட நேரத்தை வாங்கி இருக்கிறார்கள். முஹம்மது இப்னு சல்லாம் அல் பீகந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸிலே, ஹதீஸ் துறையிலே இமாம் புகாரி அவர்களுக்கும் ஆசிரியராக இருந்தவர்கள், அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு நாள் ஒரு ஆசிரியரிடத்திலே ஹதீஸ்களை படிப்பதற்காக வேண்டி போயிருக்கிறார்கள். மற்ற மாணவர்களுடன் உட்கார்ந்து கொண்டு ஹதீஸ்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எதிர்பாராத விதமாக தான் எழுதி கொண்டிருந்த அந்த பேனா உடைந்து, பென்சில் உடைந்து விடுகிறது, கூருடைந்து விடுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு வருகிறது ஆத்திரம். இந்த நேரத்திலே நான் இந்த வேலையை விட்டுவிட்டு பென்சிலை சீவுவதற்காக வேண்டி எழும்பி வெளியே சென்று விட்டால் என்னுடைய நேரம் வீணாக போய்விடும், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எனக்கு தவறி போய்விடும், திரும்பவும் இதை அடைவதற்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டாது. அவர்களுக்கு வந்த ஆத்திரத்தின் காரணத்தினால் அவர்களை அறியாமலேயே ஒரு உதிப்பு வருகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஒரு சத்தம் எடுக்கிறார்கள், கலமும் பிதீனாரின், ஒரு தங்க நாணயம் தருகிறேன், எனக்கு ஒரு பென்சில் தருவதற்கு யார் இருக்கிறீர்கள்? ஒரு பென்சிலுடைய விலை ஒரு தங்க நாணயம் அல்ல. 10 ரூபாய் பெறுமதியான ஒரு பென்சிலை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினால் எப்படி இருக்குமோ அது போலதான் ஒரு பென்சிலை ஒரு தங்க தீனார், ஒரு தங்க நாணயம் கொடுத்து வாங்குவது. ஆனாலும் அவர்களுக்கு நேரம் தங்க நாணயத்தை விடவும் பெருமதியானதாக இருந்தது. சப்தம் எடுக்கிறார்கள், யார் இருக்கிறீர்கள்? ஒரு தீனார் ஒரு தங்க நாணயம் தருகிறீர்கள், ஒரு பென்சில் தாருங்கள். பக்கத்தில் இருந்த சிலர் கையில இருந்த பென்சில்களை தூக்கி இவர்களை நோக்கி வீசுகிறார்கள். ஒன்றை எடுத்துக்கொண்டு தங்க நாணயத்தை கொடுத்து விட்டு ஹதீஸை எழுத ஆரம்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த தங்க நாணயம் அது எப்பொழுதோ முடிந்து போயிருக்கும், ஆனால் அவர்கள் எழுதிய கிதாபுகளும் ஹதீஸ்களும் இன்று வரைக்கும் இருக்கிறது. நேரத்தை அவர்கள் பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். இப்னு அகீல் அல் மாலிகி, அபுல் வஃபா இப்னு அகீல் அல் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரித்திரத்தை பாருங்கள். அவர்கள் வாழ்நாள் பூராவும் ரொட்டியை சாப்பிட்டு தண்ணீரை கொடுத்து போதுமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வகை வகையான சாப்பாடுகள் இருந்தன, வாங்கி சாப்பிட்டிருக்கலாம், ஆனால் சாப்பிடவில்லை. சமைத்து சாப்பிட்டிருக்கலாம், சாப்பிடவில்லை. ரொட்டியை சாப்பிடுவார்கள், தண்ணீரை குடித்துக் கொள்வார்கள். காரணம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏன் இந்த சாப்பாட்டை கொண்டு போதுமாக்கிக் கொண்டேன் தெரியுமா? இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நான் என்னுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறேன். கண்ணியமானவர்களே, சாப்பாட்டு பிரியர்களாக இருக்கிற இன்றைய சமூகத்துக்கு இது பாடமாக இருக்கட்டும். சாப்பாடு ஒன்று சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில கட்டங்களில் நம்மை அறியாமலேயே நாம் பல மணி நேரங்களை செலவழித்து விடுகிறோம். ஒரு ரொட்டியை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய விருப்பமான இடங்களுக்கு செல்லக்கூடிய நாங்கள் சில வேளை அந்த ரொட்டி வரும் வரைக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழித்து விடுகிறோம். ஒரு இரவு சாப்பாட்டுக்காக 2 மணி நேரத்தை நான் செலவழித்து விட்டேனே, நமக்கு எந்த கவலையும் வருவதில்லை. நாம் எங்கோ சாப்பிட்ட ஒரு ருசியான சாப்பாட்டை சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக சாமான்களை கொண்டு வந்து வீட்டிலே கொடுத்து சமையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களையும் ஈடுபடுத்தி, குடும்பத்தினரையும் ஈடுபடுத்தி, நாமும் அதிலே ஈடுபட்டு சில வேளைகளில் ஒரே ஒரு நேர சாப்பாட்டுக்காக 10 நிமிடம் சாப்பிடுவதற்காக சில வேளை பல மணி நேரங்களை 2-3 மணித்தியாலங்களை நாம் அதற்காக கொடுத்து விடுகிறோம். எந்த கவலையும் வருவதில்லை. இவ்வளவு நேரத்தை நான் வேற நல்ல ஒரு காரியத்தில் செலவழித்திருக்கலாமே என்ற எண்ணம் கூட நமக்கு வருவதில்லை. அவர்களுடைய சரித்திரங்களை பாருங்கள், பணத்தை கொடுத்து நேரத்தை வாங்குகிறார்கள். அப்படிப்பட்ட தியாகங்களை அவர்கள் செய்த காரணத்தினால்தான் இன்று வரைக்கும் அவர்களுக்காக இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள், கடமைப்பட்டிருக்கிறார்கள். உலகமே அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்நாளின் கடைசி பகுதியை இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் சொத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மக்களை பார்த்து தன்னுடைய 2 விரல்களையும் காட்டி சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, லகத் கதப்து பிஹாதைனில் உஸ்புஐனி அல்ஃபை முஜல்லதின், இந்த 2 விரல்களாலையும் நான் 2000 கிதாபுகளை இதுவரைக்கும் எழுதியிருக்கிறேன். 2000 கிதாபுகளை இந்த உம்மத்துக்கு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெருமைப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். மக்களிடத்திலே சொல்றாங்க, என்னுடைய விரலை பாருங்கள், இந்த விரலால் நான் இவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறேன். நமக்கு சொல்லலாமா நாம் என்ன செய்திருக்கிறோம்? வஃபாத்துடைய நேரம் வருகிறது, மரண படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள். குடும்பத்தினரை கூப்பிட்டு அழைத்து வசியத்துண்டு செய்கிறார்கள், நான் மரணமாக போகிறேன், நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது நீங்கள் தண்ணீர் சூடாக்குவீர்கள், அந்த தண்ணீரை சூடாக்குவதற்கு விறகுகள் கொண்டு வரவானாம். விறகுகள் கொண்டு வர தேவையில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய அறையை போய் பாருங்கள். என்னுடைய அறையிலே நான் இவ்வளவு காலமும் இந்த ஹதீஸ்களையும் கிதாபுகளையும் எழுதுவதற்காக பயன்படுத்திய பென்சில்களை சீவும் பொழுது வந்த தூள்களை சேகரித்து வைத்திருக்கிறேன். எதற்காக சேகரித்தேன் தெரியுமா? அந்த தூள்களால் தான் என்னுடைய ஜனாதாவுடைய தண்ணீர் குளிப்பாட்டப்பட வேண்டும் என்பதற்காக. அதை கொண்டு நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு திட்டமிட்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்கள். இதுதான் எமக்கும் அவர்களுக்கும் இடையிலிருந்த வித்தியாசம். வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மௌத்துக்காக தயாராகி இருந்தார்கள். அவர்களுக்கு திட்டம் இருந்தது. நான் எங்கு மௌத்தாக வேண்டும், எப்படி மௌத்தாக வேண்டும், யார் என்னை தொழுவிக்க வேண்டும், யார் குளிப்பாட்ட வேண்டும், எப்படி குளிப்பாட்டப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு திட்டமாக இருந்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். பார்க்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு புதிய ஆடையை அணிந்திருக்கிறார்கள், அழகாக இருக்கிறது. நேராக வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உடுப்பை எனக்கு தந்திருங்களேன். நபி அவர்கள் கேட்டவர்களுக்கு மறுக்க மாட்டார்கள். ஃபத்பாவை முடித்தார்கள், அறைக்குள்ளே சென்றார்கள், ஆடையை மாற்றினார்கள். அப்துல் ரஹ்மானுக்கு ஆடையை அனுப்பி விடுகிறார்கள். சில சஹாபாக்கள் போய் சொல்கிறார்கள், மா அஹ்சன்த அப்துல் ரஹ்மான், நீங்கள் செய்த வேலை நல்லதில்லை. நபி அவர்கள் இந்த உடுப்பை புதிதாக உடுத்தார்கள், அழகாக இருந்தது, அதை போய் கேட்டு வாங்கினீர்களே. அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த உடுப்பை கேட்டு வாங்கியது நான் அணிந்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, லியகூன கஃபனி, அந்த ஆடை என்னுடைய கஃபனாக ஆக வேண்டும் என்பதற்காக வாங்கி வைத்திருக்கிறார்கள். கடைசியாக ஃபகான கஃபனஹு, அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அந்த உடையில் தான் அவர்கள் கஃபன் செய்யப்படுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். வீட்டுக்காரர்களை அழைத்து சொல்கிறார்கள், நான் இவ்வளவு காலம் தொழுகைக்காக வேண்டி வைத்திருந்த ஒரு உடுப்பு இருக்கிறது, அதை எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த உடுப்பு தான் எனக்கு கஃபனாக ஆகணும், அதிலே என்னை கஃபன் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ருடைய தினத்திலே ஒரு ஆடையை உடுத்திருந்தார்கள். அந்த ஆடை பத்ருடைய யுத்தம் என்றது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா அவனுடைய உதவியை காட்டிய மாபெரும் நிகழ்வாக இருக்கிறது. அந்த ஆடையை எடுத்து வைத்திருந்தார்கள். மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். உயிர் போவதற்கு அன்ன இன்ன என்று இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவரை கூப்பிட்டு சொன்னார்கள், போய் பாருங்கள், என்னுடைய பெட்டியில் ஒரு ஆடை இருக்கிறது, எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். எடுத்து வருகிறார்கள், பார்த்தால் ஒரு பழைய ஆடையாக இருந்தது. சொன்னார்கள், இது நான் பத்ரிலே கலந்து கொண்ட ஆடை, இதை எடுத்து வைத்திருந்தேன், எனக்கு கஃபன் செய்யப்படுவதற்காக, இதை கொண்டு என்னை கஃபன் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் இதை எடுத்து மறைத்து ஒழித்து வைத்திருந்தேன் கஃபனாக போடப்பட வேண்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களை, எப்படி அவர்கள் திட்டமிட்டு வைத்திருந்திருக்கிறார்கள், மௌத்துக்கு எவ்வளவு தயாராக இருந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமாவதற்கு முன்னாலே வசிய செய்து வைத்திருந்தார்கள், நான் மரணமானதற்கு பின்னால் என்னுடைய ஜனாதா தொழுகையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமாவதற்கு முன்னாலே வசிய செய்து வைத்திருந்தார்கள், நான் மரணமாகிவிட்டால் என்னுடைய ஜனாதா தொழுகையை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வாழ்நாளின் ஒவ்வொரு வினாடியிலும் மௌத்துக்கு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த தூள்களை எல்லாம் எவ்வளவு காலம் சேர்த்து பாதுகாத்து வைத்தது என்னுடைய ஜனாதாவை குளிப்பாட்டும் தண்ணீர் அந்த தூளினால் குளிப்பாட்டப்பட வேண்டும் என்பதற்காக. அவர்களுடைய பேரக்குழந்தை அவர் சொல்கிறார், அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், அந்த தூள்களை எடுத்து அதன் மூலமாகவே நாங்கள் தண்ணீரை சூடாக்கினோம். தண்ணீர் சூடாகிவிட்டது, தூளில் ஒரு பெரும் பகுதி அப்படியே மீதமாக இருந்தது. கண்ணியமானவர்களே, வாழ்நாளில் எவ்வளோ எழுதியிருப்பார்கள், எப்படி திட்டமிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார்கள். சைதுல் ஹாத்திர் என்று அவர்களுடைய ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், லகது துலீனா பி அக்வாமின், இந்த காலத்தில் நாங்கள் சில மனிதர்களை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சோதனை நமக்கும் தான் இருக்கிறது, ஆனால் ஏதோ நமக்கு அது சோதனையாக தெரிவதில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டத்தை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நேரகாலத்தின் பெருமதி தெரியாது. அவர்கள் சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள், திஜ்லா நதி கரையோரத்திலே போய், ஆற்றோரத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு, மாலையிலே உட்கார்ந்து கொண்டு பேசுவார்கள் நள்ளிரவு வரைக்கும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இறுதியிலே, நாம் இவ்வளவு நேரம் பேசினோம், என்ன பிரயோஜனம் அடைந்திருக்கிறோம், பயனடைந்திருக்கிறோம் என்று பார்த்தால் ஒரு சதத்துக்கும் பயனடைந்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் சொல்கிறார்கள் கிதாபிலே, சில நேரங்களில் அப்படிப்பட்ட மனிதர்களில் சிலர் என்னை சந்திப்பதற்காக வேண்டி என்னுடைய வீட்டை தேடி வருகிறார்கள், கதவை தட்டி அனுமதி கேட்கிறார்கள். வீடு தேடி வந்து விட்டார்கள், விரட்ட முடியாது, உள்ளே வர வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? என்னுடைய நேரத்தையும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேணும். அவர்களுக்கு நேரத்தின் பெருமதி தெரியாது என்பதற்காக நானும் நேரத்தை வீணடித்து விட முடியாது. நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? எழுதிக் கொண்டிருந்த எழுத்துக்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுகிறேன், கிதாபுகளை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுகிறேன், பேனாவை ஒரு பக்கம் வைத்து விடுகிறேன். பிறகு என்ன செய்கிறேன்? சில நான் ஏற்கனவே எழுதிய சில தாள்கள் கிழிந்து போயிருக்கும், அதை தைக்க வேண்டியிருக்கும் அல்லது ஒட்ட வேண்டியிருக்கும், அதை எடுத்து எனக்கு முன்னால் வைத்துக் கொள்வேன். சில பென்சில்களுடைய கூர்கள் உடைந்து போயிருக்கும், அதை சீவ வேண்டிய தேவை இருக்கும், அதையும் எனக்கு முன்னால் எடுத்து வைத்துக் கொள்வேன். பிறகு அவர்களிடத்திலே போய் கதவை திறந்து உள்ளே வாருங்கள் என்று அவர்களை அழைத்து வந்து எனக்கு முன்னால் அவர்களை உட்கார வைத்து விட்டு இப்பொழுது நான் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே என்னுடைய அந்த வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன். ஒட்ட வேண்டிய வேலைகள், தைக்க வேண்டிய வேலைகள், சீவ வேண்டிய பென்சில்கள், இதையெல்லாம் சீவி முடித்து விடுவேன். அவர்களும் பேசிக் கொண்டிருப்பார்கள், என்னுடைய வேலையும் முடிந்துவிடும். எவ்வளவு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த காரியங்களை செய்வதற்கு பெரும்பாலும் சிந்தனையுடன் செய்ய வேண்டும் என்ற தேவை இல்லை. எழுதும் பொழுது சிந்தனையுடன் எழுத வேண்டும், ஆனால் தைக்கும் பொழுது ஒட்டும் பொழுது சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. பேசி பேசியே செய்து விடலாம். அந்த வேலைகளை எல்லாம் அதற்குள்ளே நான் முடித்து விடுவேன். அவர்கள் போகும் பொழுது அவர்களும் போய்விடுவார்கள், அவர்களுடைய பேச்சும் முடிந்துவிடும், என்னுடைய வேலையும் முடிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள்தான் வாழ்நாளின் பெருமதியை சரியாக அறிந்திருந்தவர்கள். ஆகவே தான் நாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹு தஆலா நமக்கும் தந்திருக்கிறான். நாம் இதை எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் இதை எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? ஓய்வு நேரங்களை அல்லாஹு தஆலா தருகிறான் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது மிகப்பெரிய ஒரு நியமத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓய்வு நேரங்களை சரியாக பயன்படுத்த தவறி அதை வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் அது மிக பெரும் நஷ்டத்துக்கு காரணமாக அமையும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சொல்கிறார்கள், மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ். அந்த நியமத்தை சரியாக பயன்படுத்துவதில் அதிகமான மனிதர்கள் நஷ்டத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். நம்மை அறியாமலேயே நாமும் நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலேயே நாம் நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு புரிவதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை விட்டும் அது மெதுமெதுவாக அல்லது வேகமாக போய்கொண்டிருக்கிறது. நாம் இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை நாங்கள் சரியாக திட்டமிட்டால் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகும் பொழுது நாம் யோசிப்போம், இது எனக்கு ஒரு புதிய நாளாக வந்திருக்கிறது, ஒரு புதிய நாள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை வரும் பொழுது சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த காலை பொழுது மனிதனை பார்த்து சொல்கிறது, அன ஹல் குஞ்சதி வஅல அமலிக ஷஹீத் ஃபதஸவ்வத் மின்னி. நான் ஒரு புதிய படைப்பாக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். இந்த நாளில் நீ என்ன செய்ய போகிறாயோ அத்தனை காரியங்களுக்கும் நான் சாட்சியாக இருக்க போகிறேன். ஆகவே என்னை சரியாக பயன்படுத்திக் கொள்வாயாக. நான் போய்விட்டால் கியாமத்து நாள் வரைக்கும் நான் உன்னிடத்திலே திரும்பி வரமாட்டேன். என்னை சரியாக பயன்படுத்திக் கொள் என்று மனிதனை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்கிறது, ஒவ்வொரு நாள் காலையும் சொல்கிறது. சரியாக திட்டமிடலாம் கண்ணியமானவர்களை. காலையிலே எழும்புகிறோம் என்று சொன்னால் புதிய நாள் நமக்கு வந்திருக்கிறது. புதிய நாளை ஆரம்பிக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் அதனுடைய முடிவை பார்ப்பதில்லை. அதற்கு முன்னாலே அவர்களுடைய முடிவு வந்து விடுகிறது. சூரியன் உதயமாகும் காட்சிகளை பார்க்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் சூரியன் மறையும் காட்சியை பார்ப்பதில்லை. ஏனென்றால் அதற்கு முன்னாலே அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது யோசிப்போம், ஒரு புதிய நாள் வந்திருக்கிறது. நேற்றைய தினம் அது முடிந்து விட்டது. நான் கரணம் அடித்தாலும் அந்த நாள் எனக்கு திரும்பி வரமாட்டாது. நாளைய தினம் அது நிச்சயம் இல்லை, அது எனக்கு வரமாட்டாது. இன்றைய தினம் வந்திருக்கிறது. ஒரு சஹாபி இருந்தார்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் சில உறுதிமானங்களை அதிகாலையிலே செய்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா அதிகாலையிலே என்னை ஆரோக்கியமாக எழுப்பியிருக்கிறான். இதற்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நாளில் நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று ஒவ்வொரு பாவங்களாக நினைத்து நினைத்து உறுதிமானத்தை அவர் வைத்துக் கொள்வார். இந்த பாவங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அனைவருக்கும் எப்பொழுதும் வருவதில்லை. ஆனாலும் இந்த உறுதியை அதிகாலையிலே அவர் எடுத்துக்கொள்கிற காரணத்தினால் காலையிலே அதற்கான நன்மை கிடைத்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே நமக்கு திட்டமிடலாம், ஒரு புதிய நாள் வந்திருக்கிறது, இன்றைய தினம் வீணாகி போகக்கூடாது, என்னால நாலு காரியங்கள் நல்லவைகளாக நடக்க வேணும், சமூகத்துக்கு பயனுள்ளவைகளாக நாலு காரியங்கள் நடக்க வேணும், என்ன செய்யலாம், யாருக்கு செய்யலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் சுப தொகைக்கு பின்னால இருந்து நாம் யோசித்து திட்டமிட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாம் கழிக்கிற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஒவ்வொரு படிகளாக மாறும். அதில் ஏறி ஏறி சென்றால் ஒரு நாள் உச்சியை அடையலாம், திரும்பி பார்த்தால் நாம் உச்சியிலே இருப்போம், நாமே ஆச்சரியப்படுவோம். நாம் எங்கு இருந்தவர், சில வருஷங்களுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தவன், எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று ஆச்சரியப்படக்கூடிய கட்டத்தை நாம் அடையலாம். கண்ணியமானவர்களே, நமக்கு தந்திருக்கிற நேரம், நமக்கு தந்திருக்கிற ஓய்வு நேரங்கள், இவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியே வைத்திருக்கிறார்கள், அல் ஃபராஹ் அல் ஃபராஹு லிர்ரிஜாலி கஃப்லதுன் வலின்நிஸாஇ உல்மதுன். ஓய்வு நேரங்கள் இருக்கிறது, இதை சரியாக பயன்படுத்தவில்லை ஆனால் இது ஆபத்திலே கொண்டு போய் சேர்க்கும் சொல்கிறார்கள். ஆண்களுக்கு ஓய்வு நேரம் கிடைத்து விட்டால் பெரும்பாலும் அந்த ஓய்வு நேரங்களில் ஆண்கள் மறதியிலாகி விடுவார்கள். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், ஓத வேண்டும், திக்ர்கள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரமாட்டாது, அவர்களை மறதியிலே கொண்டு போய்விடும். அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரை சொல்கிறார்கள், வலின் நிசாய் உல்மதுன், பெண்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் என்றிருந்தால் அந்த ஓய்வு நேரம் அவர்கள் திட்டமிடாவிட்டால் அவர்கள் அதை எங்கு செலவழிப்பார்கள் என்றால் அசிங்கமான ஆபாசமான இச்சையை தூண்டக்கூடிய எண்ணங்களை நினைப்பதில் சிந்திப்பதில் அவர்கள் செலவழிப்பார்கள். இது மிகப்பெரும் ஒரு உண்மையை அவர்கள் முற்காலத்திலேயே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு ஓய்வு நேரம் என்பது இருக்கக்கூடாது. இல்லாமன் ஷா அல்லாஹ் சரியாக சிந்திக்கக்கூடிய நல்லவர்கள் ஓய்வு நேரங்கள் கிடைத்தால் விக்கிரிலும் இபாதத்திலும் தொழுகையிலும் கழிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் இயல்புலே அந்த பண்பு இருக்கிறது. பெண்களுக்கு ஓய்வு கிடைக்கும் என்றிருந்தால் அவர்களுடைய திசையை மிக வேகமாக இச்சையை தூண்டக்கூடிய சிந்தனைகளின் பக்கம் போய்விடும். குர்ஆனிலே சுலைஹாவுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுலைஹா நீண்ட காலமாக திட்டமிட்டு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரஹான் அந்த வாலிபரை தன் பக்கம் திருப்புவதற்காக செய்த முயற்சிகள் குர்ஆனிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முயற்சி, அந்த எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் மிஸ்ருடைய அரசர் அவருக்கு கொடுத்திருந்த ஓய்வுதான் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். வேலை இல்லை, அதனால சிந்தனை அந்த பக்கம் போக ஆரம்பித்தது. கண்ணியமானவர்களே, நாமும் நம்முடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த பயிற்சியையும் இந்த வழக்கத்தையும் மேம்படுத்துவோம். குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கு ஒரு நேரம் என்றால் விக்கிருக்கு ஒரு நேரம், குர்ஆனுக்கு ஒரு நேரம், படிப்புக்கு ஒரு நேரம் என்று அவர்களுடைய நேரங்களை திட்டமிடுவதற்கு நாங்கள் அவர்களை சிறுவயதிலிருந்தே பழக்கப்படுத்துவோம். நம்முடைய பெண்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் இன்ன வேலை, இந்த நேரத்தில் இன்ன வேலை என்ற அந்த கல்வியை நாங்கள் சரியாக கொடுப்போம் என்றிருந்தால் அது ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்கு போதுமாக இருக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, சரியாக திட்டமிட்டுக் கொள்வோம். அல்லாஹ் வாலிபத்தை தந்திருக்கிறான். கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா வாலிபத்தை பற்றி தனியான ஒரு கேள்வி கேட்பான் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த வாலிபம் தொடராக இருக்க போவதில்லை, தற்காலிகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சக்தி நம்மை விட்டும் போய்விடும். தற்காலிகமாக இந்த சக்தியும் ஆரோக்கியமும் நமக்கு இருக்கிறது. உலகத்திலே வெள்ளை முடிகளை சுமந்து கொண்டிருக்கிற இந்த கிழவர்கள் எல்லாம், வயோதிபர்கள் எல்லாம் வெள்ளை முடிகளை சுமந்து கொண்டு உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல. சில வருஷங்களுக்கு முன்னால் அவர்கள்தான் ஜாம் பவான்களாக இருந்தவர்கள், சமூகத்தை கலக்கி கொண்டிருந்தவர்கள், அழகானவர்களாக இருந்தவர்கள், வாட்டசாட்டமானவர்களாக இருந்தவர்கள். ஆனால் முதுமையும் வாழ்க்கையும் அவர்களுடைய முடிகளை வெண்மையாக்கிவிட்டன, முதுகுகளை வளைத்து விட்டன. வாலிபர்களே, நாமும் அந்த திசையிலே தான், அந்த பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாலிபத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், இரவிலே தொழ வேண்டும், சுண்ணத்தான தொழுகைகளை தொழ வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்முடைய உடம்பு அதற்கு இடம் தரும், வழிபடும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நாம் இதையெல்லாம் நினைத்தால் சில பொழுது நம்முடைய உடம்புகள் அதற்கு வழிபடாத நிலை நமக்கு ஏற்பட்டு விடலாம். ஆகவே இருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வோம். நாட்கள் செல்ல செல்ல நாட்களுடன் சேர்ந்து நாமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இருக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சரியாக திட்டமிட்டு இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த புத்திசாலிகளை நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையின் பெருமதியை சரியாக புரிந்தவர்களே நம்மை ஆக்கி வைப்பாயாக, அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اما بعد، فيا ايها الناس اتقوا الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه. عباد الله، اغتنموا اوقاتكم التي هي حياتكم ولا تضيعوها فتضيع دنياكم واخرتكم. فيقول الله تبارك وتعالى: اعوذ بالله من الشيطان الرجيم. افحسبتم انما خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين، فاستغفروه انه هو الغفور الرحيم.